வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஃபிஜியில் பயணம் மேற்கொண்டு வரும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். இந்தியாவிலிருந்து பங்களாதேஷுக்கான விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தற்காலிக அரசு அமைக்கப்படும் என்று அந்நாட்டின் ராணுவ தலைவர் ஜெனரல் வஹருஸ்ஸமான் கூறியுள்ளார். நாட்டின் வடமேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒலிம்பிக் ஆடவர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஃபிஜியில் பயணம் மேற்கொண்டு வரும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் திரு ரத்து வில்லியம் மற்றும் பிரதமர் திரு சித்திவேனி ரபுகா ஆகியோரை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தலைநகர் சுபாவில் இந்தியாவின் சார்பில் கட்டப்படவுள்ள 100 படுக்கைகள் கொண்ட சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனைக்கான திட்ட ஆவணங்களை அவர் வழங்கவுள்ளார். பின்னர் இந்திய வம்சாவளியினர் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார். தனது ஃபிஜி பயணத்தை முடித்துக்கொண்டு திருமதி திரௌபதி முர்மு நாளை நியூசிலாந்து செல்கிறார். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பங்களாதேஷில் நிலவி வரும் சூழ்நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கிடையே பங்களாதேஷில் தற்காலிக அரசு அமைக்கப்படும் என்று அந்நாட்டின் ராணுவ தலைவர் ஜெனரல் வஹருஸ்ஸமான் கூறியுள்ளார். இந்நிலையில் பங்களாதேஷில் நிலவும் சூழல் குறித்து அந்நாட்டு அதிபர் திரு முகமது சஹாபுதீன் அந்நாட்டு முப்படையினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். முன்னாள் பிரதமரும் பங்களாதேஷ் தேசிய கட்சித் தலைவருமான திருமதி கலீதா ஜியாவை வீட்டுச் சிறையிலிருந்து விடுவிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட அனைத்து மாணவர்களையும் விடுவிக்குமாறும் திரு ஷஹாபுதீன் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக போராட்டம் காரணமாக திருமதி ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த பின் அந்நாட்டை விட்டு வெளியேறினார். இந்நிலையில் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அங்கு இயல்பு நிலை நிலவி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இந்தியா பங்களாதேஷ் இடையே இரு மார்க்கங்களிலும் விமான சேவையை ஏர் இண்டியா ரத்து செய்துள்ளது. நாட்டின் முதலாவது பன்னாட்டு விமானப்படை பயிற்சி சேவை கோவை மாவட்டம் சூலூரில் இன்று தொடங்குகிறது. தரங் சக்தி என்ற பெயரில் நடைபெறும் இப்பயிற்சியில் 30 நாடுகள் பங்கேற்கின்றன. அவற்றில் 10 நாடுகள் தங்களுடைய போர் விமானங்களுடன் ஈடுபடுகின்றன. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய விமானப்படையின் துணை தளபதி ஏர் மார்ஷல் ஏ பி சிங், 2 கட்டங்களாக இப்பயிற்சி நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். முதல் கட்டமாக சூலூரில் இன்று தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாகவும், 2ஆம் கட்டமாக ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இம்மாதம் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஸ்பெயின், ஐக்கிய அரபு எமிரேட், இங்கிலாந்து, அமெரிக்கா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் விமானப்படை இந்த பயிற்சியில் பங்கேற்க உள்ளதாகவும், 18 நாடுகள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள உள்ளதாகவும் ஏர் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்தார். கர்நாடகாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளுடன் 120,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா உறுதியளித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பெலகாவியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய வீடுகள் மூலம் எதிர்காலத்தில் வெள்ள பாதிப்பிலிருந்து மக்கள் மீள முடியும் என்று கூறினார். பழுதடைந்த சாலைகள், பாலங்கள், மின் கம்பங்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு சித்தராமையா தெரிவித்தார். உத்தராகண்ட் மாநிலத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட கேதர்காட்டி பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதுவரை 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்புப் படையினர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்றனர். ட்ரோன்கள் மூலமும் மோப்ப நாய்கள் உதவியுடனும் காணாமல் போனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மீட்புப் பணிகள் இன்று மாலைக்குள் நிறைவடைந்து விடையும் என்று தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த உயரதிகாரி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேசத்தில் குல்லு, மண்டி, ஷிம்லா ஆகிய இடங்களில் மழை வெள்ளத்தால் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து 5ஆம் நாளாக நேற்றும் நடைபெற்றது. சுமார் 40 பேரை காணவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேடுதல் பணியின்போது 15 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை.
சிக்கிம் மாநில சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. நடப்பு நிதியாண்டிற்கான 14,490 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் தாக்கல் செய்தார். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, சுகாதாரம், வேளாண்மை, சுற்றுலா, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நலன், உள்கட்டமைப்பு ஆகியவற்றிற்கு இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் தருவை குளத்திலிருந்து கடலுக்கு சென்ற 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து 2 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த மாதம் 21ஆம் தேதி ஒரு படகில் 12 மீனவர்களும் 23ஆம் தேதி மற்றொரு படகில் 10 மீனவர்களும் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்நிலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் அந்த மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் நிலச்சரிவு போன்ற பேரிடர் சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் யானை தாக்கியதில் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரை சந்தித்து நிவாரணத் தொகையை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலச்சரிவு நிகழ்ந்த வயநாடு பகுதியில் இயல்பு நிலை திரும்பிய பிறகு தமிழகத்திலிருந்து தொழில்நுட்பத்துறை அதிகாரிகள் அங்கு செல்ல உள்ளதாக கூறினார். அப்போது இந்த நிலச்சரிவு எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து அவர்கள் ஆராய உள்ளதாகவும் திரு முத்துசாமி குறிப்பிட்டார். நெசவாளர்களின் வாழ்வியல் முறை குறித்து இளைஞர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் நெசவாளர்கள் சேவை மையத்தின் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழகத்தில் உள்ள சேலத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் மூலம் நெசவு தொழிலில் ஈடுபடும் முறை, நெசவு தொழிலாளர்களின் பணி ஆகியவற்றை தாங்கள் அறிந்து கொண்டதாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
ட்ரெஸ் எல்லாம் எப்படி கைத்தறி மூலியமா எப்படி நெய்யறாங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வாங்கி போடுறத வந்து கஷ்டப்பட்டு நெய்யறாங்க அப்படிங்கறதையும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.
எங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து சாரிய வந்து அவங்க வீவ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து காமிச்சாங்க. நிறைய மெஷின்ஸ் வந்து காமிச்சாங்க. எப்படி யூஸ் பண்றாங்க, வீவர்ஸ் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சாரி பண்றாங்க அப்படிங்கறத காமிச்சாங்க. இது மூலமா வந்து எங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வீவர்ஸ் வந்து எவ்வளவு நேரத்தை வந்து கொடுத்து ஒரு சாரியை வந்து பண்றாங்க அப்படிங்கறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சாரி பண்றாங்களா, ஜஸ்ட் சாரி பார்க்கும் போது அது வெறும் சாரி தானே அப்படின்னு நினைப்போம். ஒரு சாரியில இவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்கு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு அவங்க எங்களுக்கு சொன்னதுல வந்து எங்களுக்கு புரிஞ்சுது.
நாட்டின் வடமேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் வரும் 10ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. ஜார்க்கண்ட், பீகார், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, சண்டிகர் மாநிலங்கள் மற்றும் தில்லியில் ஒருவார காலத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இன்று ஹாக்கி, தடகளம், டேபிள் டென்னிஸ், மல்யுத்தம் உள்ளிட்ட பிரிவுகளில் பங்கேற்கிறது. ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 20:30 தொடங்குகிறது. ஈட்டி எறிதல் பிரிவில் நீரஜ் சோப்ரா, கிஷோர்குமார் ஜெனா ஆகியோர் பங்கேற்கின்றனர். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கிரண் பகல் பங்கேற்கிறார். மகளிர் குத்துச்சண்டை 50 கிலோ எடைப்பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வினேஷ் போகத் ஜப்பானின் சுசாகி யுவை எதிர்கொள்கிறார். ஆடவர் டேபிள் டென்னிஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற மகளிர் மல்யுத்த பிரிவின் காலிறுதிப் போட்டியில் நிஷா தாஹியா வடகொரிய வீராங்கனையிடம் தோல்வியடைந்தார். ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் பிரிவில் இந்திய வீரர் அவினாஷ் சேபல் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஃபிஜியில் பயணம் மேற்கொண்டு வரும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். இந்தியாவிலிருந்து பங்களாதேஷுக்கான விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தற்காலிக அரசு அமைக்கப்படும் என்று அந்நாட்டின் ராணுவ தலைவர் ஜெனரல் பஹருஸ் ஜமான் கூறியுள்ளார். நாட்டின் வடமேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒலிம்பிக் ஆடவர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.